சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 35 அத்தியாயம். புனல் வெள்ளத்தில் மோக வெள்ளம். உறையூர் எல்லைக் காவலர் வண்டியை நிறுத்திய போதும் சோழ பேரமைச்சரின் அதிகார ஓலை தன்னிடம் இருக்கிறது என்று கூறிய பின்பும் காவலர் அதை சிறிதும் லட்சியம் செய்யாமல் வாட்களை கொண்டு தன் மார்பை தடவிய போதும் ஏன் காவலரில் ஒருவன் வண்டியின் முகப்பு துறைச்சொலியை அகற்றி
இதோ இருக்கின்றாள்
என்று ராணியை சுட்டிக்காட்டி கூவிய போதும் கூட சுயநிலையிலிருந்து சிறிதும் பிறழாமலும் நிதானத்தை எள்ளளவும் இழக்காமலும் உட்கார்ந்திருந்த டைபீரியஸ் காவலர் தலைவன் வண்டிக்கு பின்புறம் சென்று திரைக்குள் தலையை நுழைத்து
இறங்கு கீழே
என்று ராணியை அதட்டியதுமின்றி கையையும் பிடித்திழுக்க தொடங்கியதும் அதுவரை அடைக்கி வைத்திருந்த உணர்ச்சிகளையும் நிதானத்தையும் அடியோடு மறந்துவிட்டார். புயலின் ஆரம்பத்தை உணர்ந்த மரங்களின் உச்சி கிளைகள் ஆடுவதைப் போல அவன் கைகள் லேசாக நடுங்கிய தன்றி கோபம் உள்ளூர கொந்தளிக்க தொடங்கிவிட்டதை நிரூபிக்க முகத்திலும் ரத்தம் குபீரென்று பாய்ந்து வெளிரென்று அவன் முகத்தை செக்கர்வானமாக அடித்தது. டைபீரியஸின் கூறிய பெரும் விழிகளும் எதிரே வாட்களை உருவி நின்ற எல்லைப்புற காவலர்களை நோக்கி பயங்கரமாக சுழன்றன. அந்த நேரத்திலும் புறவிகள் கடிவாள கயிறுகள் தன் கைவசம் இருப்பதையும் அவற்றை பறித்துக் கொள்ளாமலே சோழ வீரர்கள் தங்கள் அலுவலில் கவனமாக இருப்பதையும் உணர்ந்த டைபீரியஸ் அந்த கடிவாள கயிறுகளை ஒருமுறை தளர்த்தி இழுத்தார். புறவிகள் எதிரே நின்றிருக்கும் வீரர்களை சிறிது விழ செய்து ஊடுருவி சென்றுவிடும் என்பதையும் ஊகித்துக் கொண்டானாகையால் வண்டிக்கு பின்புறம் சென்று அநாகரிகமாக துறைக்குள் தலையிட்ட காவலர் தலைவனுக்கு அவன் ஜன்மத்தில் அனுபவித்திராத படிப்பினையும் அளிக்கலாம் என்ற உறுதியுடன் கடிவாள கயிறுகளை கையில் சற்று இறுக்கியும் பிடித்தார். சாதாரண சமயத்தில் அவன் திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறியிருக்குமானால் ராணியை எந்த காரணத்தை கொண்டும் கை நழுவ விடக்கூடாது என்ற கண்டிப்பான உத்தரவை பெற்றிருந்த குதிரை வீரர்களில் ஒருவன் டைபீரியஸின் முகபாவங்களையும் அவனுடைய கைவிரல்கள் கடிவாள கயிறுகளை சற்று இறுக்கி பிடிப்பதையும் கண்டுவிட்டதாகையால் தன் வாளை அவன் மார்பில் பலமாகவே அழுத்தி
உறவிகளை விரட்ட முயற்சி பலிக்காது யவன வீரரே, உமது கைவிரல்கள் இன்னும் ஒருமுறை கயிறுகளை இறுக்கி பிடித்தால் என் வாள் தயை தாட்சணியமின்றி உமது இதய ரத்தத்தை குடித்துவிடும் என்று எச்சரித்ததும் அல்லாமல் இன்னொரு வீரனை புறவியிருந்த கடிவாள கயிறுகளை பறித்துக் கொள்ளுமாறு பணித்தார்.
அந்த கட்டளைப்படியே எல்லைப்புற காவலன் ஒருவன் டைபீரியஸின் கையில் இருந்த கடிவாள கயிறுகளையும் அகற்றிவிடவே சிறகிழந்த பட்சியைப் போல தவித்த யவனர் கடற்படை தலைவன் ராணியின் கதி அதோ கதிதான் என்ற முடிவுக்கு வந்ததல்லாமல் தன்னை போன்ற கடற்படை தலைவனுக்கு எதிரில் யவன ராணி ஒருத்தி பிறரால் சிறைப்படுவதால் அதைவிட பெருத்த அவமானம் தனக்கு நேரிட முடியாது என்பதையும் அறிந்து மனம் விரும்பி கலங்கினார். எந்த சமயத்திலும் எதிரிகளிடமிருந்து தப்ப ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கும் ஆற்றல் வாய்ந்த இளம் சழியன் எதற்காக எதுவும் பேசாமலும் சிறிதும் அசையாமலும் இடித்த புலி போல வண்டிக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கின்றான் என்று சோழர் படை உப தலைவனை சபிக்கவும் தொடங்கினான் டைபீரியஸ். டைபீரியஸின் இந்த மனசாஞ்சலத்தையோ காவல் வீரர்களின் துராக்கிரத செயலையோ சிறிதும் கவனிக்காமல் வண்டிக்குள்ளேயே உட்கார்ந்திருந்த இளம் சழியனின் செயலற்ற நிலையை கண்டு வெகுண்ட டைபீரியஸ் சோழர் படை உப தலைவனால் தனக்கோ ராணிக்கோ அந்த சமயத்தில் எந்தவித உதவியும் கிடைக்காது என்ற தீர்மானத்திற்கு வந்தார். அவன் தீர்மானம் சரி என்பதை உணர்த்த ஏற்பட்ட அடுத்த நிகழ்ச்சி ஒருபுறம் டைபீரியஸுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அளித்தாலும் மற்றொரு புறம் விவரிக்க இயலாத வியப்பும் அளித்தது. ராணியை பிடித்து இழுத்து கீழே இறக்கி திரைச்சிலைக்குள் தலையை நுழைத்த காவலர் தலைவன் ஒரு கணம் ஏதோ சிந்தித்துவிட்டு வண்டிக்குள் ஏறிக்கொண்டு சிறிது நேரத்திற்கு எல்லாம் வண்டியின் முன்புற திரைச்சிலையை விளக்கி தலையை வெளியே நீட்டி வண்டியை மறித்து நின்ற குதிரை காவலரை நோக்கி
இவரிடம் ஏதோ ஓலை இருப்பதாக சொன்னாரே, அதை வாங்கி பணியுங்கள் என்று உத்தரவிட்டார்.
அந்த ஓலையை பற்றி நமக்கு என்ன கவலை தலைவரே, நமக்கும் தான் உத்தரவு திட்டமாக இருக்கிறதே
என்றான் வீரர்களில் ஒருவன். வண்டிக்குள் திடமாக அமர்ந்துவிட்ட காவலர் தலைவனின் பதிலும் திட்டமாகவே வெளிவந்தது.
சொல்கிறபடி செய், நமது உத்தரவை போலவே இவர்கள் அதிகார ஓலையும் திட்டமானதாக இருந்தால் பேரமைச்சரின் சீற்றத்திற்கு நாம் இலக்காக வேண்டியிருக்கும் என்றான் காவலர் தலைவன்.
காவலர் தலைவனுக்கு அத்தனை நேரம் ஏற்படாத ஞானோதயம் திடீர் என்று ஏற்பட்டதை கண்டு வியந்த டைபீரியஸ் சந்தர்ப்பத்தை நழுவவிடக் கூடாது என்ற காரணத்தால்
இதை பற்றி அனாவசிய சர்ச்சையதற்கு ஓலையை தருகிறேன் பாருங்கள்
என்று தன் கச்சையிலிருந்து ஓலையை எடுத்து எதிரே நின்ற வீரனிடம் நீட்டாமல் தன் பக்கத்தில் தலையை நீட்டிக் கொண்டிருந்த காவலர் தலைவனிடமே நீட்டினார். காவலர் தலைவனும் உள்ளிருந்து எழுந்து துறைச்சிலைக்கு முன்பு வந்து டைபீரியஸின் பக்கத்தில் வண்டி ஓட்டும் முகப்பு மனையில் அமர்ந்து ஓலையை வாங்கி ஒரு முறைக்கு இருமுறையாக படித்தார். பிறகு ஒரு வினாடி யோசித்துவிட்டு
சரி இவரிடம் இருக்கும் வாளை அகற்றுங்கள், அந்த கடிவாள கயிறுகளை என்னிடம் கொடுங்கள். வண்டியை நான் ஓட்டி வருகிறேன். காவலுக்கு இருவர் இருந்தால் போதும். மற்றவர் முன் சென்று பேரமைச்சரிடம் இவர்கள் சிறைப்பட்டதை அறிவியுங்கள் என்று கூறி காவல் வீரன் கையில் இருந்த கடிவாள கயிறுகளை தன் கையில் வாங்கி கொண்டார். டைபீரியஸின் உள்ளத்தில் மீண்டும் கவலை படர்ந்தது. பேரமைச்சரின் அதிகார வலையைக் கண்டு காவலர் தலைவன் பயந்து தங்களை போகவிடுவான் என்ற எண்ணத்தில் மண் விழுந்ததன் விளைவாக அவன் இதயத்தில் கவலையுடன் கோபமும் வியப்பும் கலந்து விளையாடவே டைபீரியஸ் கேட்டான்,
காவலர் தலைவரே, ஓலையை படித்தீர் அல்லவா?
ஒரு முறை கிருமுறை படித்தேன் என்றான் காவலர் தலைவன் எரிச்சலோடு.
இந்த நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல, யாரை வேண்டுமானாலும் அழைத்துச் செல்ல அந்த ஓலை எனக்கு அதிகாரம் அளிக்கிறது.
உண்மை. அப்படியிருந்தும் ஏன் எங்களை போகவிட மறுக்கிறீர்கள்? உங்கள் ஓலையைப் போலவே என்னிடமும் ஒரு ஓலை இருக்கிறது, வேண்டுமானால் படித்து பாருங்கள் என்று காவலர் தலைவன் தன் மடியில் இருந்த ஒரு ஓலையை எடுத்து டைபீரியஸிடம் கொடுத்தான்.
அந்த ஓலையை வாங்கி படித்த டைபீரியஸ் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பதை கவனித்து சற்று உறக்கவே நகைத்த காவலர் தலைவன்,
அந்த ஓலையும் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போக எனக்கு அதிகாரம் அளிக்கிறது இல்லையா
என்றார். ஆம். டைபீரியஸின் வறண்ட குரல் சற்று அதிகமாக வறட்சியுடனேயே ஒலித்தது.
அதனால் உங்களை கொண்டு போகிறேன் உறையூர் சிறைச்சாலைக்கு. உங்களை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போக ஓலை அதிகாரம் அளிக்கிறது அல்லவா
என்று கேட்ட காவலர் தலைவரின் ஏளன குரல் முன்னை விட அதிக ஏளனத்தோடு ஒலித்தது. உணர்ச்சிகளின் மிகுதி, கோபத்தின் உச்சம், ஆத்திரத்தின் எல்லை, இவை மூன்றும் வாய்க்கு பூட்டு போட்டு விட்டதால் அதற்கு மேல் ஏதும் பேசாமல் உட்கார்ந்து விட்டான் யவனர் கடற்படை தலைவன் டைபீரியஸ். டைபீரியஸுக்கு காவலர் தலைவன் பேச்சும் அந்த பேச்சில் தொழிந்த ஏளனமும் கோபமாக இருக்கவே இந்த தமிழர்கள் எல்லோருமே விஷமிகள் போலிருக்கிறது என்று மனத்திற்குள்ளேயே எண்ணமிட்டார். டைபீரியஸிடம் தன் ஓலையை காட்டிய பிறகு அதை திரும்ப கூட பெற்றுக் கொள்ளாமல் வீரர்களில் மற்றவரை பேரமைச்சரிடம் ஓடி செய்தி சொல்லவும் இருவரை மட்டும் வண்டியின் முன் செல்லவும் பணித்த காவலர் தலைவன் கூத்துறைகளின் கடிவாள கயிறுகளை தளர்த்திய பிறகு இழுத்து அவற்றை அரை ஓட்டத்தில் செலுத்தலானான். அப்படி சிறிது தூரம் சென்றதும் பொழுது புலர்வதற்கு அறிகுறிகள் எங்கும் தோன்றலாயின. உறையூரையும் புகாரையும் பிணைக்கும் நெடுஞ்சாலையின் இருமருங்கினும் உள்ள பெரிய மரங்களில் இரவில் உறங்கிய புள்ளினங்கள் சில காலை வரவை உணர்த்த பெரும் சத்தமிட்டன. மற்றும் சில மரப்பொந்துகளில் இருந்து வெளிவந்து ஆகாயத்தில் ஏதோ ஒரு மூளையை நோக்கி பறந்தன. எல்லைப்புற கோடியில் உள்ள வீடுகளில் உள்ள கோழிகள் மந்திர சுருதியில் கரகரப்புடன் அருணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடின. கீழ்பாடமும் மெல்ல மெல்ல வெளுக்க தொடங்கியது. அதை பார்த்த காவலர் தலைவன் காவலுக்கு வந்த இரு வீரர்களையும் நோக்கி,
நீங்கள் இருவரும் நேராக அரண்மனைக்கு செல்லுங்கள், நான் இந்த பாதை வழியாக வருகிறேன் என்று கூறினார்.
என் தலைவரே
என்று வினவினான் வீரர்களில் ஒருவன் சற்று சந்தேகத்தோடு. அந்த சந்தேகத்தை கவனித்த காவலர் தலைவன் முகத்தில் கோபம் சுடர்விட்டு எரியவே,
காரணம் என்னையா கேட்கிறாய்? உத்தரவிட்டவர்களை கீழ் மன்னரின் எல்லைப்புற மாளிகைக்கு ராணியை அழைத்து வரும்படிதான் எனக்கு உத்தரவு என்று அவன் கூறினார்.
உள்ளே எழுந்த கோபத்தின் உக்கிரத்தை குரலிலும் ஓரளவு பாய்ச்சி அதற்கு மேல் காவலர் தலைவனை எதிர்த்து நிற்க சக்தியற்ற வீரர்கள் இருவரும் அவன் உத்தரவுப்படியே அரண்மனை சாலையில் புறவைகளை நடத்தி சென்றார்கள். இப்படி அந்த இரு காவலரும் சென்றதும் அந்த மூடு வண்டியை பக்கத்து பாதையில் இறக்கி சிறிது நேரம் உறையூர் எல்லைப்புற மாளிகை நோக்கி ஓட்டிய காவலர் தலைவன் பிறகு எந்த காரணத்தாலோ வேறு பக்கம் திருப்பி நெடுஞ்சாலை பகுதிக்கு வந்தான். அவன் வண்டியை முதலில் பக்கத்து பாதையில் திருப்பிய போது எதிரே தூரத்தில் பிரம்மாண்டமாக எழுந்து நின்ற சோழ மன்னர்களின் உறையூர் எல்லைப்புற மாளிகை சில வினாடிகளில் மெல்ல மெல்ல வேறு பக்கத்தில் திரும்பிவிட்டதையும் அதை அடுத்து ஓடிய காரியும் கண்ணில் இருந்து மறைந்ததையும் கவனித்த டைபீரியஸ்
எந்த காரணத்தால் இவன் சுவடு மாறி வண்டியை ஓட்டுகிறார்
என்று எண்ணி ஏதும் புரியாததால் ஒரு கணம் திகைத்தாலும் அடுத்த கணத்தில், அதாவது வண்டி பெரும் சாலையில் ஓடிய பின்பு உண்மையை உணர்ந்து கொண்டார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.